الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين، أما بعد. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இறைவன் சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே தன்னுடைய அடியார்களை அல்லது தன்னால் இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட படைப்பினங்களை பார்த்து பல்வேறு விதத்திலே இறைவன் அழைக்கின்றான். சில இடங்களிலே யா ஐயுஹன் நாஸ், ஏ மனிதர்களே என்று அல்லாஹ் அழைக்கின்றான். இன்னும் சில இடங்களெல்லாம் யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளை என்று முமீன்களை பார்த்து அல்லாஹ் அழைக்கின்றான். இன்னும் சில இடங்களில் பொதுவாகவே அல்லாஹ் என்னுடைய அடியார்களை என்றும் அழைக்கின்றான். பொதுவாக எப்படி இருந்தாலும் நாங்கள் அனைவரும் இறைவனுடைய அடியார்களாகத்தான் இருக்கிறோம், அதில் எந்த கருத்து வேற்றுமையும் இல்லை. ஆனால் இறைவன் சுபஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் 25வது அத்தியாயமாகிய சூரத்துல் ஃபுர்கான் என்று சொல்லப்படக்கூட அந்த சொல்லப்படக்கூடிய அந்த அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் இருந்து ஒரு 10-12 வசனங்கள் இறைவன் சுபஹானஹு வ தஆலா ரஹ்மானின் அடியார்களை பற்றி கூறுகின்றான். ரஹ்மானின் அடியார்கள், கருணையுள்ள அந்த கிருபையுள்ள ரஹ்மானின் அடியார்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும், அவர்கள் இந்த உலகத்திலே வாழும்போது மக்களுடன் எந்த முறையிலே நடப்பார்கள், அவர்கள் இறைவனுடன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்கும், நாளை மறுமையுடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் என்ன நினைப்பார்கள், அதை அதனுடைய விடயத்திலே அவர்கள் தங்களை எவ்வாறு பயிற்றுவிப்பார்கள் போன்ற பல விடயங்களை இறைவன் சுபஹானஹு வ தஆலா பல பண்புகளை கூறுகின்றான். அப்படியான பண்புகளிலே சில பண்புகளை, உண்மையிலே ஒரு 10-12 பண்புகளை இறைவன் அந்த இடத்திலே கூறுகிறான். ஆனாலும் அவைகளில் சுருக்கமாக 4-5 பண்புகளை இந்த இடத்திலே பார்க்கலாம் நினைக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இறைவன் சுபஹானஹு வ தஆலா அந்த வசனத்தை ஆரம்பிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ரஹ்மானுடைய அடியார்கள், ரஹ்மானுடைய அடிமைகளாகிய நாங்கள் அல்லாஹ் அவர்களுடைய பண்புகளை குறிப்பிடும் போது முதலாவது கூறுகின்றான், அவர்கள் இந்த பூமியிலே உலகத்திலே நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, உலகத்திலே செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே, வீதியிலே நடமாடக்கூடிய சந்தர்ப்பத்திலே பணிவானவர்களாக நடப்பார்கள். பணிவு என்ற அந்த உயரிய பண்பை கொண்டவர்களாக, பெருமையற்றவர்களாக, கர்வம் கொள்ளாமல், தற்பெருமை இல்லாமல், அகம்பாவம் இல்லாமல், தான் பணக்காரன் என்ற மமதை இல்லாமல், பணிவான பண்புடன் இந்த உலகத்திலே அவர்கள் நடப்பார்கள், நடந்து செல்வார்கள் என்பதாக இறைவன் சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கூறிவிட்டு அதே வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், வஇதா ஹாதபஹுமுல் ஜாஹிலூன காலு சலாமா, மடையர்கள் அறிவீனர்கள் அவர்களோடு தர்க்கித்து வந்தால் சலாம் என்று கூறி அவர்கள் விடைபெற்று செல்வார்கள் என்பதாக இறைவன் சுபஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முக்கியமான இரண்டு பண்புகளை இந்த இடத்திலே அல்லாஹ் கூறுகின்றான். இந்த பண்பும் ஒரு மனிதனிடத்திலே இருக்கும் என்று சொன்னால் அந்த இரண்டு பண்பும் அவனை இந்த உலகத்திலே நல்லவனாக மாற்றுவதைப் போன்று நாளை மறுமையிலும் அவன் இந்த ஒரு சீதேவியாக அல்லாஹ் சுவர்க்கத்துக்குரிய ஒரு அடியானாக அவனை மாற்றுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு அர் ரஹ்மானுடைய அடியார்களிடத்தில் இருக்க வேண்டிய முதலாவது பண்பு, முதலாவது குணம் பணிவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த குணம். எங்கு போனாலும், யாரோடு பேசினாலும், அல்லது எந்த இடத்துல இருந்தாலும் நான் பெரியவன் என்ற மமதை அவனுக்கு வரக்கூடாது. நான் பெரியவன், நான் பணக்காரன், எனக்குத்தான் எல்லாம் தெரியும், எனக்கு கீழால் தான் எல்லாரும் இருக்க வேண்டும் என்ற அந்த பெருமை, அந்த மமதை அவனிடத்திலே வரக்கூடாது. அன்பார்ந்த இஸ்லாமியவர்களே, பெருமை படுவதற்கு தகுதியான ஒரே ஒருவன் அல்லாஹ் மாத்திருந்தான். அல்லாஹ் கூறுகின்றான், அல் கிபிரியா உரிதாய், பெருமை என்னுடைய மேலாடை, யாரும் அதில் என்ன செய்ய முடியாது, என்னோடு சண்டை பெற முடியாது என்பதாக இறைவன் கூறுகின்றான். மனிதனாக பிறந்த இந்த உலகத்திலே நாங்கள் பெருமைப்படுவதற்கு நம்மிடத்தில் என்ன இருக்கின்றது, இந்த உலகத்தில் நாங்கள் உருவாகிறதுக்கு, இந்த உலகத்தில் நாங்கள் படைக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் என்ன, ஒரு சாதாரண அல்லது அருவறுக்கத்தக்க ஒரு இந்திரிய துளியிலிருந்து என்ன செய்கின்றோம், நாங்கள் படைக்கப்படுகின்றோம். சரி, படைக்கப்பட்டது தான் இந்திரிய துளி, அந்த அசிங்கமான அருவறுப்பான அந்த இருந்து படைக்கப்பட்டிருக்கின்றோம். நாங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கூட பெண்களுடைய அசிங்கங்கள் வெளியாகக்கூடிய அந்த இடத்திலே இருந்துதான் இந்த உலகத்தையே நாங்கள் பார்க்கின்றோம். சரி, அங்கிருந்து வந்த நாங்கள் இந்த உலகத்திலே கூட நாங்கள் எப்படி வாழ்கின்றோம் என்று பார்த்தால், எங்களுடைய வயிற்றிலே நாங்கள் சுமக்கக்கூடியது வெறுமனே மலத்தையும் சலத்தையும் தான் சுமக்கின்றோம். எங்களுடைய உடலிலிருந்து நாங்கள் வெளியாகக்கூடிய வேர்வைகள் துர்நாற்றம் வீசக்கூடியது. மனிதன் பிறந்ததும் துர்நாற்றம், வாழ்ந்ததும் துர்நாற்றம், மரணித்ததன் பின்னால் அடக்கப்படப் போகின்ற அந்த மன்னரையும் பூச்சிகளும் புழுக்களும் கலந்த, தேள்களும் அதே போல விஷஜந்துக்களும் கலந்த அந்த மண்ணினுள்ளே தான் என்ன செய்ய போகின்றான், அவன் நுழையப் போகின்றான். இப்படி இருக்கக்கூடிய மனிதன் பிறந்ததும் அசிங்கமானது, வாழக்கூடிய நேரத்திலும் அசிங்கத்தை சுமந்து வாழக்கூடியவன், மரணித்ததன் பின்னாலும் மண்ணறையிலே போய் அசிங்கத்திலே தான் இருக்கப் போகின்ற மனிதன் பெருமைப்படுவதற்கு அவனுக்கு எந்த தேவையுமே இல்லை. இந்த உலகத்தில் சிலருக்கு அல்லாஹ் சில சந்தர்ப்பங்களை சில வசதிகளை கொடுப்பான். சில நேரங்களில் மனிதனுக்கு என்ன செய்வான், ஒரு சிலருக்கு அல்லாஹ் சொத்தை கொடுத்திருப்பான், ஒரு சிலருக்கு அல்லாஹ் உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருப்பான், ஒரு சிலருக்கு அல்லாஹ் உடல் அழகை கொடுத்திருப்பான். இவைகளின் மூலம் ஒரு மனிதன் பெருமை அடிப்பான் என்று சொன்னால், இறைவன் சுபஹானஹு வ தஆலா மற்றொரு சந்தர்ப்பத்திலே அவனுக்கு அதற்கு மாற்றீடாக கொடுத்து, யாரை பார்த்து இவன் இழிவாக பார்த்தானோ அவனை சிறந்தவனாக மாற்றி அவனை இழிவுபடுத்தக்கூடியவனாக இறைவன் சுபஹானஹு வ தஆலா அவனை சோதிப்பான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, லுக்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நல்லடியார் இந்த உலகத்திலே இருந்தார். இறைவன் சுபஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே ஒரு தந்தைக்கும் மகனுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு லுக்மான் அலைஹிஸ்ஸலாமன் அவர்கள் ஒரு நல்லடியார். அவர் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்தை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே விரிவாக கூறுகின்றான். எந்த அளவு அல்லாஹ் விரிவாக கூறுகின்றான் சொன்னால், லுக்மான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அத்தியாயத்தை அல்லாஹ் இறக்கி அந்த லுக்மான் என்ற அத்தியாயம் முழுவதுமாக இறைவன் அந்த லுக்மான் என்று சொல்லப்படக்கூடிய நல்லடியார் தன்னுடைய மகனுக்கு செய்த நல்லுபதேசங்களை எல்லாம் பட்டியலிட்டு கூறுகின்றான். அதிலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பிள்ளையை பார்த்து கூறுகின்றான், மகனே வலா துசகிர் ஹத்த கலின்னாசி வலா தம்சிஃபில் அர்தி மரஹாம், நீ மக்களோடு பேசக்கூடிய சந்தர்ப்பத்தில், மக்களோடு பழகக்கூடிய சந்தர்ப்பத்தில் உன்னுடைய முகத்தை திருப்பி கொண்டு பேசாத. பொதுவாக யாராவது உள்ளத்தில் பெரிய தனம் வந்தண்டா அல்லது பின்னா என்னோட பேசக்கூடியவன் என்னிடத்தில் மதிப்பில்லாத ஒருவனாக இருந்தால் என்ன செய்வோம், அவனை பார்க்காம ஏதோ வேறொரு வேலையை செஞ்சுட்டு அல்லது இந்த கண்ணை என்ன செய்வோம், மொபைல் எடுத்துக்கன்னு மொபைலை பார்த்து பார்த்து அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டு இருப்போம். இப்படி நடந்து கொள்ளாத. ருக்மான் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், மக்களோடு பேச செல்ல, மனிதர்களோடு நீ பேச செல்ல, அவங்களோட முகத்தை பார்த்து பேசி, அவங்களோட முகத்தை பார்த்து பேசிட்டு தான் அவர்களை மதிக்கிறது அடையாளம். அவனோட முகத்தை திருப்பி பேசி, அவங்கள பார்க்காம நீ அடுத்த பக்கம் திரும்பி பேசினால் உன்னுடைய உள்ளத்தில் பெருமை இருக்கிறதுக்கு அடையாளம். அதே போன்று வலா தம்சி ஃபில் அர்தி மரஹா, உலகத்தில் நீ நடந்து செல்லும் போது நீ பெருமை அடித்தவனாக கர்வம் கொண்டவனாக நினைக்காதே, நடந்து செல்லாதே என்பதாக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை பார்க்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் பெருமைப்படுவதென்பது அது ஒரு சாதாரண பாவம் கிடையாது. நாமெல்லாம் செய்யக்கூடிய ஏனைய பாவங்களை போன்று சாதாரண பாவம் கிடையாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பெருமையை எந்த அளவு உச்சரித்தார்கள் சொன்னால், யாருடைய உள்ளத்தில் ஒரு அணுவளவு அல்லது ஒரு கடுகளவேனும் பெருமை இருக்கின்றதோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அந்த நேரத்தில் நபிகளார் இடத்துல ஒரு மனிதர் கேட்கின, அல்லாஹுடைய தூதரே, நான் அணியக்கூடிய ஆடை அழகாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நான் அணியக்கூடிய செருப்பு அழகாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், இதுவும் பெருமையா என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்திய அந்த மனிதர் கேட்ட நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையான ஒரு விளக்கத்தை கூறினார்கள். அதுதான் அல்லாஹ் அழகானவன், அல்லாஹ் அழகை விரும்புகிறான் என்று கூறிவிட்டு, பெருமை என்றால் என்ன தெரியுமா, பத்தருல் ஹக்கி வகம் துன்னாஸ், இரண்டு விடயங்களை நபிகளார் கூறுகின்றார்கள். பெருமை என்றால் சத்தியத்தை மறைப்பது அல்லது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் பின்வாங்குவது, இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம், இதுதான் இந்த ஹதீஸுடைய விளக்கம், இதுதான் நான் கொள்கையில் இருக்கக்கூடிய இந்த கொள்கை தவறான கொள்கை, நான் செய்யக்கூடிய இந்த வணக்கம் மார்க்கத்திலே இல்லாதது அல்லது நான் பின்பற்றக்கூடிய இந்த அடிப்படை மார்க்கத்துக்கு அப்புறப்பட்டதன் விளங்கினதன் பின்னால் அதில் என்ன செய்ய மாட்டான், அதிலே இருக்க மாட்டான். நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை பிழை என்று விளங்கினதன் பின்னால் உடனடியாக தன்னுடைய பட்டங்களையோ பதவிகளையோ கௌரவங்களையோ அந்தஸ்துகளையும் பார்க்காமல் ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டும், நேரான வழிக்கு செல்ல வேண்டும். இந்த நேரத்திலே நேரான வழிக்கு செல்லாமல் தான் வழிகேட்டிலே இருப்பதாக விளங்கியதன் பின்னாலும், தான் இருப்பது பொய்யானது என்று விளங்கினதன் பின்னாலும், நான் கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தப்பானது என்று விளங்கினதன் பின்னாலும் ஒரு மனிதன் அந்த கொள்கையில இருப்பான் என்று சொன்னால், அதுதான் சரி என்று அவன் கூறிக்கொண்டு இருப்பான் என்று சொன்னால், இதுதான் பெருமை என்பதாக நபிகரார் கூறினார்கள். இரண்டாவதாக கூறினார்கள், வகம் துன்னாஸ், மக்களை இழிவாக பார்ப்பது, அடுத்தவரை பார்க்கும்போது இழிவாக பார்ப்பது, நான் பெரியவன், இவரெல்லாம் எனக்கு கீழால் இருக்கக்கூடியவர், என்னை பார்த்து இவர்கள் கையகட்டி பேச வேண்டும், என்னை பார்த்து மதித்து பேச வேண்டும், என்னை கண்ட இறங்கி எனக்கு மரியாதை தர வேண்டும், நாலு பேர்ட்ட என்னை பற்றி புகழ்ந்து பேசணும் என்று அடுத்தவரை இழிவாகவும் என்ன உயர்த்தியும் பேசக்கூடியவன், இதுதான் பெருமை என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் வீதியிலே செல்லும் போது பணிவாக செல்ல வேண்டும் என்பதாக இறைவன் மேற்கண்ட அந்த வசனத்திலே கூறினான். அதை வைத்து நாங்கள் விளங்கிவிடக்கூடாது. வீதியிலே செல்லும் போது அல்லது மக்களோடு நடக்கும் பழகும் போது செல்லும் போது என்ன செய்ய வேண்டும், அமைதியாக நாலுக்கு மடிஞ்சு ஏதோ நோயாளியை போல ரெண்டுக்கு மடிஞ்சு அப்படியே இருக்கோம். இஸ்லாம் அப்படி எதிர்பார்க்கல. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கினார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடப்பார்கள் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீதியிலே நடந்து செல்வார்கள் என்று சொன்னால் மிக வேகமாக நடந்து செல்வார்கள். எந்த அளவு என்று சொன்னால், மலையில் இருந்து கீழே இறங்குற என்று சொன்னால் எவ்வளவு வேகமாக நாங்கள் முன்காலை வைத்து பாய்ந்து பாய்ந்து இறங்குவோமோ அதை போன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக நடப்பார்கள். எந்த அளவு வேகம் என்று சொன்னால், நபிகளாருடன் எங்களுக்கு நடக்க முடியாது என்று கூறக்கூடிய அளவுக்கு நபிகளார் எங்களை முன்னி செல்வார்கள். அந்த அளவுக்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக செல்வார்கள். ஆனால் அவருடைய வேகத்திலையும் அவருடைய அந்த நடையிலும் பெருமை இருக்காது. பெருமை எப்பொழுது வரும், நெஞ்ச முன்னுக்கு தள்ளி கண்டு நான் தான் பெரியவன், என்ன நாலு பேர் பார்க்கணும் என்று நடந்தால் இதுதான் பெருமையுடைய நடை. இதுதான் பெருமையாக ஒரு மனிதன் நடப்பது. நாலு பேர் என்ன பார்த்து புகழோணும், நாலு பேர் என்ன பார்த்து இவனை மாதிரி தான் இருக்கணும் என்று இவனை பார்த்து புகழோணும் என்று எதிர்பார்ப்பானே, அல்லது நெஞ்சை தள்ளி கண்டு நான் ஒரு வீரம் மாதிரி நடப்பானே, இதுதான் பெருமை. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீரமாக நடப்பார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவசரமாக நடப்பார்கள், ஆனால் அவர்களுடைய நடையில் என்ன இருக்காது, பெருமை இருக்காது. ஒரு முறை உமர் அலி அல்லாஹன் அவர்கள் வீதியிலே சென்று கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஒரு மனிதனை காண்கின்றார்கள். அந்த மனிதர் ஒரு நோயாளி போன்று கஷ்டப்பட்டு மெல்ல மெல்ல நடக்கிறார்கள். நாங்கள் கூறுவோம் தானே, உலகத்துக்கே பாரம் இல்லாம போறாரு. அத மாதிரி நோய்வாய்ப்பட்ட மாதிரி, ஏதோ நோய் இருக்கிற மாதிரி அப்படியே நாளுக்கு மடிஞ்சுக்கன்னு மெல்ல மெல்ல நடந்து போறார். அந்த நேரத்தில் உமர் அலி அல்லாஹன் கேட்கிறாங்க, உனக்கு என்ன சரி வருத்தம் இருக்குதா, உனக்கு என்ன சரி நோயானு கேட்கிறாங்க. இல்லை என்று கூறுகிறார்கள். அப்பொழுது ஏன் இப்படி நடக்கிறாய், உஜா நல்ல தைரியமாக நடவே, வீரமாக நடவே, உன்னை பார்த்து நான் உன்னை பார்த்து இந்த உலகத்தில் நடக்கச்சல நீ காஃபிகள் அஞ்சக்கூடிய அளவு நீ நடவே, ஏதோ செத்தவன் மாதிரி இந்த நாளைக்கு சாக போறவன் மாதிரி என்ன செய்யாத, மெல்ல மெல்ல வச்சு வச்சு நடக்காத, உனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை வச்சு என்ன செய், அதை அனுபவித்து நட என்பதாக உமர் அலி அல்லாஹன் அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, முதலாவது பண்பாக பணிவு என்று கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாங்கள் பணிவு என்ன செய்யக்கூடாது, அளவு கடந்து செல்லவும் கூடாது. மேற்கூறியதை போன்று என்ன செய்வது, இந்த நாளைக்கு சாக போகிற மாதிரி அல்லது நோயாளி மாதிரி என்ன செய்யக்கூடாது, நடக்கவும் கூடாது, அதே மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது. சிலர் நாங்கள் பார்க்கின்றோம் இபாதத்துக்கள் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் தொழுகைக்கு போனால் கூட பார்க்கலாம், ஏதோ இந்த நாளுக்கு அப்படியே தொழுகையில் அப்படியே விழுந்துருவாங்க போல, நாளுக்கு மடிஞ்சு கண்டு அப்படியே தொழுவாங்க. ஆனால் இஸ்லாம் அப்படி எதிர்பார்க்கல. தொழக்கூடிய சந்தர்ப்பத்திலையும் ஒரு காஃபிர் எங்களை பார்த்தா என்ன செய்யணும், இவன் வீரமாகத்தான் தொழுகிறான். ஒரு காஃபிர் என்ன பார்த்தாலும் அஞ்சக்கூடிய நிலைமையில் என்ன செய்யணும், நாங்கள் தொழணும். அதே போல் எந்த இபாதத்தாக இருந்தாலும் தைரியமான இருக்கணும், ஆனால் எங்களுடைய உள்ளத்தில் என்ன இருக்கணும், பணிவு இருக்கணும். அந்த பெருமை என்ற அகம்பாவம் எங்களுடைய உள்ளத்திலே வரக்கூடாது. இரண்டாவது பண்பாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அதே வசனத்திலே கூறுகின்றான், மடையர்கள் அல்லது வீண் தர்க்கம் செய்யக்கூடியவங்க தன்னோடு தர்க்கித்து வந்தால் அவங்களை அப்படியே நலவிட்டு போயிடுவாங்க. சலாம் என்று கூறி என்ன செய்வாங்க, அப்படியே விட்டுட்டு போயிடுவாங்க, அவங்களுக்கு பதில் கூறு கொண்டு இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு உலகத்தில் வாழ செல்ல இன்றைக்கு நானாக இருக்கலாம் நீங்களாக இருக்கலாம், எல்லாரையுமே திருப்திப்படுத்தி என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யலும், என்னை பற்றி நல்லெண்ணம் தான் வச்சிருக்கிறாங்க, எல்லாத்தையுமே நல்ல பேர் வாங்கிக்கண்டு எல்லாத்தையுமே நல்லவங்களாக வாழலுமா, இயலாது. எப்படியுமே எங்களை பற்றி என்ன செய்யக்கூடியவங்க, குறை செல்லக்கூடியவங்க, எங்களை குற்றத்தை சொல்லக்கூடியவங்க, எங்களை பற்றி அவதூறு சொல்லக்கூடியவங்க, அல்லது எல்லாத்துக்கும் எங்களை பற்றியே புறம் பேசக்கூடியவங்க என்ன செய்வாங்க, எப்படியுமே இருப்பாங்க. அதனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் தனக்கு வரக்கூடிய விமர்சனங்கள், தனக்கு வரக்கூடிய எல்லா குறைகளுக்கும் எல்லா குற்றங்களுக்கும் பதில் கூறிக்கொண்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில குற்றங்கள் இருக்கின்றன, சில விமர்சனங்கள் இருக்கின்றன, அவைகள் ஒரு காதால் கேட்டு அடுத்த காதால் விட்டுட்டு போயிட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அவருக்கு விமர்சனத்துக்கு பதில் கூறி கூறிய அதே இடத்துல நாங்கள் இருப்போம், அது எங்களுடைய வாழ்க்கையிலே முன்னேற மாட்டோம், அவர்களும் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு மனிதன் குறைகளுக்கு பதில் கூறுறன்னு சொன்னால் எவ்வளவு குறைக்கு பதில் கூறுவதே, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் உன்னை பற்றி ஒவ்வொருத்தர் 50 பேர் 50 குறை சொல்லுவாங்க. அந்த 50 குறைய செல்லத்துக்கே ஒவ்வொரு நாளும் என்ன செய்வாங்க, நேரமிட தெரிவிக்கன்னு இருக்க வேண்டி வரும். அதனால் அல்லாஹ் சொல்கிறான், அப்படியானவர்கள் உங்களோட தருக்கிக்க வந்தால், உங்களை பற்றி குறை செல்லிக்கணும் வந்தால், அவங்கள பதில் செல்ல வேணும், அப்படியே விட்டுட்டு போயிருங்க. எல்லாருக்கும் பதில் செல்லுக்கணும்னு செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை வீதியில் சென்று கொண்டிருக்கிறார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், நானும் அல்லாஹுடைய தூதரோடு சென்று கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்திலே ஒரு மனிதர் வந்து அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கனமான போர்வையால் போத்திருந்தார்கள். அந்த போர்வையை அவ்வாறு பிடித்து இழுத்தார்கள். இழுத்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹுடைய தூதருடைய களத்திலே அடையாளம் வந்துவிட்டது. அந்த நேரத்திலே அந்த மனிதர் கேட்கின்றார், முகம்மதே, அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்துக்கள் எனக்கும் தாங்க, எல்லாத்தையும் நீங்கள் வச்சுட்டு இருக்காம எனக்கும் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய சொத்துக்களை தாங்க என்பதாக, ஏதோ அவருடைய சொத்தை நவியவர்கள் பறித்து வைத்திருந்ததை போன்று அவர் பலவந்தமாக கேட்கின்றார்கள். அந்த நேரத்திலே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதருடைய முகத்தை நான் பார்த்தேன். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தவர்களாக, அவருக்குரிய ஹக்கை கொடுங்கள் என்பதாக கூறி நழுவி விட்டு சென்றார்கள். அன்பின் இஸ்லாமியவர்களே, இந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் அவருக்கு பதில் கூறியிருந்தால், இந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் அவரை ஏசி பேசியிருந்தால், இந்த இடத்தில் அல்லாஹுடைய தூதர் அவரோட தர்க்கம் புரிந்திருந்தால், அது வீண் பிரச்சனையாக சென்று அது ஏதோ தேவையில்லாத பிரச்சனை அது கிட்ட செல்லும். அந்த நேரத்தில் இப்படி நடந்தால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டா அவர் போயிடுவார். அந்த அடிப்படையில் என்ன செய்ய வேண்டும், அவர்களை விட்டு விட வேண்டும் என்பதைத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வாழ்க்கை மூலமாக எங்களுக்கு படிப்பினை சொல்கின்றார்கள். இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் தாபியங்களில் வாழ்ந்த மிக முக்கியமான அறிஞர்கள் அவரால். இந்த இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கூறுகின்றார், இமாம் அவர்களே, உங்களை பற்றி இன்ன மனிதர் இவர் உங்களை பற்றி புறம் பேசுகிறாரு, உங்கள்கிட்ட இன்னெல்லாம் குறை இருக்குது, உங்களை பற்றி புறமாக தப்பாக பேசுகிறாருண்டு. அந்த நேரத்தில் இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு பாத்திரம் ஒன்றை எடுத்து அதில் சில பேரை தம்பளங்களை நிறைத்து அப்படியே வந்த மனிதர்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு, என்னை பற்றி குறை பேசினார் தானே, அவர்கிட்ட கொண்டு போய் இதை கொடுங்க, கொடுத்துட்டு சொல்லுங்க உங்களம்மா நீங்கள் எனக்கு இப்போ என்ன செஞ்சிட்டீங்க, நன்மையை தந்துட்டீங்க, என்னை பற்றி குறைய பேசி என்னை கைபத்தை பேசி எனக்கு நன்மை தந்துட்டீங்க, ஆனால் எனக்கு என்ன செய்யலாதே, என்னேட்டு இருக்கிற நன்மை உங்களுக்கு தர முடியாது. நான் கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்துக்கள், கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய இபாதத்துக்களால் கிடக்கக்கூடிய நன்மை என்ன செய்யலாதே உங்களுக்கு லேசாக தர முடியாது, அதற்கு மாற்றீடாக இந்த பேரித்தம்பளங்களை செய்து கொள்ளுங்கள், நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக இமாம் ஹசனுல் பசரி ரஹிமுல்லா அவர்கள் கொடுத்து அனுப்புகிறார்கள். பாருங்கள், தன்னை பற்றி புறம்பேசுன்னு கேள்விப்பட்டதை வைத்து என்ன செய்கின்றார்கள், தேவையென்றால் புறம்பேசி இருக்கலாம். ஒரு ஆள் உங்களை பற்றி புறம்பேசுன்னு சொன்னவாக்கில் வந்து சொல்றவர்கிட்ட என்ன செய்யலாம், அவரை பற்றி 4 விஷயம் என்ன செய்யலாம், இவருக்கும் சொல்லி இருக்கலாம், அவர் அப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர், அவரை பற்றி எனக்கு இது அப்படி தெரியும், அவர் இங்கிருந்தவர் என்ன செய்யலாம், அவர்கிட்ட குறைய பேசி என்ன செய்யலாம் இருக்கலாம். ஆனால் பேசுவதன் மூலமாக என்ன செய்யும், இவருடைய நன்மையும் அவருக்கு போய் கடைசிக்கு இவர் கஷ்டப்பட்டு செய்த அமல்கள் அழிந்து போகும். இந்த நேரத்தில் இமாம் ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லா அவர்கள், எனக்கு நன்மை அள்ளி தாராயே, நான் சும்மா இருக்கும்போது செய்த இபாதத்துக்களால் கிடைக்கிற நன்மை போதாது என்று இருக்கும்போது நீ நன்மையை தருகிறாயே என்ற சந்தோஷத்தில் பேரித்தம்பளங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள் சொன்னால், அவர்களுடைய பண்புகளை பாருங்கள், வீணானவர்கள் தங்களை பற்றி என்னத்தை பேசினாலும் கணக்கெடுக்க மாட்டாங்க. பேசுகிறவன் பேசிட்டு போகட்டும், இந்த உலகத்தில் தான் பேச போகிறாய், இந்த உலகத்திலாம் செல்ல போகின்றாய், கூடினா 60 வருஷம் 70 வருஷம் வாழப்போகின்றோம், இந்த 60 70 வருஷத்தில் பேசுறதெல்லாம் பேசிச்சுட்டு வரு, சென்று விடு, நாளை மறுமீற நீ பேசக்கூடிய நீ பேசின அனைத்துக்கும் உரிய நன்மை அல்ல என்ன செய்வான், எனக்கு தந்து அதன் மூலம் நான் சூரக்கம் செல்வதற்கு அது உதவியாக இருக்கும் என்பதைத்தான் ரஹ்மானுடைய அடியார்கள் விளங்கி அவைகளை விட்டு ஒதுங்கி நடப்பார்கள் என்பதைத்தான் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, மூன்றாவதாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளுடைய பட்டியலே மூணாவதாக அல்லாஹ் கூறுகின்றான், வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா. அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் இரவு நேரத்தை அல்லாஹுக்கு சுஜூத் செய்வதிலும் அல்லாஹை நின்று வணங்குவதிலேயுமே கழிப்பார்கள் என்பதாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் இரவு நேரம் என்று குறிப்பாக்கி கூற காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு மனிதன் காலை நேரத்தில் அல்லது பகல் நேரங்களில் இபாதத் செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஏனைய மக்கள் பார்ப்பார்கள், ஏனைய மக்கள் பார்ப்பார்கள், பள்ளியில் போய் தொழுதா, வீட்டில் தொழுதா, பிள்ளைகள், குடும்பத்தினர்கள் எல்லோரும் பார்ப்பார்கள். ஒரு மனிதன் இரவு நேரத்தில் இபாதத் செய்வதென்பது உண்மையான அவனுடைய இஹ்லாசனுடைய வெளிப்பாடு, உண்மையாக அல்லாஹுக்கு நேசமாக இருக்கிறானா, உண்மையாக அல்லாஹ் மீது அன்பு வைத்திருக்கிறேனா, உண்மையாக அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறேனா என்பதற்குரிய அடையாளம், உண்மையான மன தூய்மையுடைய அடையாளம், அவன் இரவு நேரத்தில் மக்கள் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் எழுந்து அல்லாஹுவிடத்தில் துவா கேட்பது, எழுந்து அல்லாஹுவிடத்தில் அல்லாஹுக்காக தொழுவது உண்மையான இஹ்லாசுடைய வெளிப்பாடு. இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்துல கூறக்கூடிய சந்தர்ப்பத்தில், அவர்கள் இரவுல கொஞ்சமாக தூங்குவார்கள், அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள் என்பதாக இறைவன் கூறுகின்றான். எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அஃப்ஷுஸ் ஸலாம், உங்களுக்கு மத்தியிலே சலாத்தை பரப்புங்கள், ஒருவருக்கொருவர் அதிகமாக சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், வஅத்இமு தஆம், ஏழைகளுக்கு தன கொடை கொடுங்கள், உணவு அறியுங்கள், அதே போல குடும்பங்களை சேர்ந்து நடங்கள். கடைசியாக நபிகளார் கூறுகிறார்கள், வசல்லு பில்லைலி வன்னா சுனியாம், மக்கள் தூங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நீங்கள் எழும்பி தொழுங்க என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிட்டு கூறுகிறார்கள். இந்த நாலு விஷயத்தை நீங்கள் செஞ்சா தத்குலுல் ஜன்னத பிசலாம், ஈடேற்றமானவர்களாக சுவர்க்கத்துக்கு இலேசாக சென்று விடுவீர்கள் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இரவு வணக்கம் என்று கூறக்கூடிய சந்தர்ப்பத்திலே என்னிடத்திலிருந்தான், அதிகமான மக்களிடத்திலிருந்தான் ரமதானோடு மாத்திரம் குறிப்பாக்கிடுவோம். இரவு தொழுக கியாமுள்ள இரண்டு வந்தால் அது ரமதானுக்கு மாத்திரம் குறிப்பான தொழுக, அதில் மாத்திரம் எங்களுக்கு தெளிவு இருக்கும். என்ன ரசூலுல்லாஹ் 13 தான் தொழுதிருக்கிறார்கள், 11 தான் தொழுதிருக்கிறார்கள், புகாரியில் எத்தனையாம் ஹதீசுடைய இலக்கம் அறிவிப்பாளர் அனைத்தையும் தெரிந்து வைத்திருப்போம். அதுக்கு மறுப்பு 23 கூறக்கூடியவர்களுக்கு மறுப்பு தெரிவிப்பதற்குரிய அனைத்து ஆதாரங்களையும் பாடமிட்டு கேட்டால் உடனே வாயால் வரக்கூடிய விதத்தில் இருப்போம். நல்ல விடயம்தான். ஆனால் அதே இருக்கக்கூடிய அதே வீரம், அதே அவசரம், அதே விடயம் எங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தொழுகையை பற்றி ஆயிஷா என்ன கூறுகிறார்கள், ரமதானிலோ ரமதான் அல்லாத காலங்களிலோ நபியர்கள் 13 காண அதிகரிக்கவில்லை என்று. அப்படி என்றால் நபியவர்கள் ரமதானுக்கு மாத்திரம் குறிப்பாக்கி இருக்கவில்லை, நபியவர்கள் ரமதானிலே மாத்திரம் தொழுது வரவில்லை, ரமதான் அல்லாத காலங்களிலும் என்ன செய்திருக்கிறார்கள், இந்த இரவு தொழுகையை பேணி தொழுது வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எந்த அளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேணி தொழுது வரக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் சொன்னால், ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒருமுறை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் நான் தொழுதேன். இரவு நேரம் அல்லாஹுடைய தூதர் தொழுகின்றார்கள், அந்த நேரத்தில் நானும் போய் சேர்ந்து தொழுகின்றேன். அப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ராவை ஓத ஆரம்பிக்கின்றார்கள், ஓத ஆரம்பித்து ஓதிக்கொண்டு செல்கின்றார்கள், ஒரு 100 வசனம் வருகின்றது. அந்த நேரத்திலே நான் நினைத்தேன், இப்பொழுது அல்லாஹுடைய தூதர் ருக்குவுக்கு போயிடுவாங்கண்டு, இல்லை அல்லாஹுடைய தூதர் ஓதிக்கொண்டே செல்கின்றார்கள். 200 வசனம் வருகின்றதே நிறுத்துவார்கள் நான் நினைத்தேன், இல்லை அந்த சூரத்துல் பக்ரா முழுமையாக ஓதி முடித்தார்கள். சரி இப்பொழுதாவது ருக்குவுக்கு போவார்கள் நினைத்தார்கள், இல்லை ஆலயம்தானே ஓத தொடங்கினார்கள் அடுத்த சூரத்து, அது முடிந்து போவார் நினைத்தேன், இல்லை சூரத்து நிசாவை ஓதினார்கள். சுபஹானல்லாஹ், பாருங்கள் இந்த 3 சூரத்தையும் சேர்த்து பார்த்தால் குர்ஆனுடைய கிட்டத்தட்ட 105 பக்கங்கள் வரும். இந்த 105 பக்கங்களையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு முழுவதும் இல்லை, 12 ரக்காத்துக்கள் இல்லை, வெறுமனே ஒரே ஒரு ரக்காத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டி தொழுதிருக்கிறார் என்று சொன்னால், ஹுதைஃபா ரலியல்லாஹு கூறுகிறார்கள், ஓதக்கூடிய அந்த வசனங்களிலே அல்லாஹை துதிக்க வேண்டிய இடங்கள் வந்தால் அந்த இடத்திலே அல்லாஹை தஸ்பீ செய்து விட்டு செல்வார்கள், அந்த அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்க வேண்டிய இடங்கள் வந்தால் அந்த இடத்திலே பிரார்த்தனை கேட்டு விட்டு செல்வார்கள், அல்லாஹ்விடத்திலே அதாவது பாதுகாப்பு தேட வேண்டிய இடங்கள் வந்தால் பாதுகாப்பை தேடிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியாக ஓதுவார்கள் என்பதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். கூறிவிட்டு கூறுகிறார்கள், பின்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்கரா, ஆலா இம்ரான், நிசா போன்ற 3 அத்தியாயங்களை மோதிவிட்டு ருக்குவுக்கு போனார்கள். எவ்வாறு நிலையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக நீளமாக நீட்டி நின்றார்களோ அதே போன்று ருக்குவிலே நீட்டி நின்றார்கள். பின்னால் ருக்குவில் எழும்பினார்கள், அதிலும் எவ்வாறு நீண்டு தொழுதார்களோ அதே போல் நீளமாக இருந்ததே. அதுக்கு பின்னால் சுஜூதுக்கு போனார்கள், அதிலும் எவ்வாறு அல்லாஹுடைய தூதர் நிலையிலே நீட்டி தொழுதார்களோ அதே போன்று சுஜூதில் மிக நீண்ட நேரம் நீட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே இருந்தார்கள் என்பதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்த அடியார்களே சிறந்த ஒரு அடியார்கள், பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்த அடியார்கள், அல்லாஹ் சுவர்க்கவாதி என்றே அல்லாஹ் குறித்த ஒரு நபி. அவர்களே இந்த உலகத்திலே இப்படியான இபாதத்துக்களை செய்வார்னு சொன்னால், குறைந்தது எங்களுடைய வாழ்க்கையிலே இரவு நேரத்திலே தூங்குவதற்கு முன்னதாவது கூட 2 ரக்காத்துகள் தொழக்கூடிய பழக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லது தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே வித்ரை தொழக்கூடியவர்களாக, தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே தஹஜ்ஜத்துடைய தொழுகையை பேணி தொழக்கூடிய அந்த குறைந்தது 3 அல்லது 2 ரகாத்துகள் சொல்லக்கூடிய பழக்கத்தையாவது என்ன செய்து கொள்ள வேண்டும், எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் அது ரஹ்மானுடைய அடியாருக்கு மிகச்சிறந்த உதாரணமாக காணப்படுகின்றது. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள்லாம் அதிகமாக கேள்விப்படக்கூடிய ஒரு சஹாபி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட அபூ ஹுரைரா இல்லை என்று சொன்னால் ஹதீஸே இல்லை என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு, யார் ஒரு சஹாபியர பேரை கேட்டாலும் அபூபக்கர் ரலியல்லாஹு பேர் பாடம் இல்லை என்றாலும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு பாடம் இருக்கும். ஏன்னா முதல்ல படிக்கிற ஹதீஸும் அபூ ஹுரைரா ஹதீஸ் தான் பாடம் இருக்கிறேன். இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு மிக ஏழ்மையான சஹாபி. சஹாபாக்கள் திண்ணை தோழர்களில் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி தான். வீட்டுக்கு வந்தால் சாப்பிடுவாங்க, பள்ளிக்கு யாரும் உணவு கொண்டு வந்தால் சாப்பிடுவாங்க, அவ்வளோ ஏழ்மையான சஹாபி. இந்த சஹாபியுடைய வீட்டில் இரவு நேரத்தை அவங்க 3 பிரிப்பாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு 3 பிரித்து இரவுல ஒரு பகுதியில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நின்று வணங்குவார்கள், இன்னொரு பகுதியில் மனைவி நின்று வணங்குவாங்க, இன்னொரு பகுதியில் மகள் நின்று வணங்குவாங்க. சுப்ஹானல்லாஹ், பாருங்க எவ்வளோ அழகிய குடும்பம். குடும்பமே இரவு முழுமையாக ஹயாத்தாக்கின்றது. இரவுடைய ஒரு பகுதியில் தந்தை, இன்னொரு பகுதியில் தாய், இன்னொரு பகுதியில் மகள் நின்று வணங்கக்கூடிய அளவில் அவங்க பக்குவப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் எவ்வளவு அழகான தர்பியத்தில் நபியுடைய பாசிரல் எவ்வளோ அழகான முறையில் வளர்ந்திருக்கிறான் பாருங்க. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் வெறுமனே 3 அல்லது 4 வருடம் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருந்தார்கள். மிக பிற்பட்ட காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். ஹிஜ்ரி 7 பின்பற்ற காலத்தில் என்ன இஸ்லாத்துக்கு வந்தார்கள். அந்த கொஞ்சம் காலம் இருந்தும் அதுக்கு பின்னால நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த தர்பியத்தை, அந்த பாசறையை தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ அமுல்படுத்தியிருக்கிறாங்கன்னு பாருங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதன் இரவு தொழுகையை பேணி தொழுது வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், இரவு தொழுகையில் ஒரு மனிதன் ஈடுபட்டு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பத்தில், இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உள்ளத்தில் அமைதியை கொடுப்பான், அவனுக்கு உள்ளத்தில் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷத்தை கொடுப்பான், அதே போன்று அவனுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய கடைசி நேரத்திலே கீழ்வானத்துக்கு இறங்கி என்னிடத்திலே பிழை பொறுக்க தேடுவதற்கு யாராவது இருக்கின்றீர்களா, உங்களுடைய பிழை உங்களுடைய பாவங்களை குற்றங்களை நான் மன்னிக்க காத்து கொண்டிருக்கிறேன் என்பதாக இறைவன் எங்களிடத்திலே கெஞ்சுகின்றான். உங்களுக்கு தேவைகள் இருக்கின்றதா, உங்களுடைய தேவைகளை என்னிடத்திலே கூறுங்கள், நான் அந்த தேவைகளை நிறைவேற்றினேன் என்பதாக இறைவன் எங்களிடத்திலே கெஞ்சுகின்றான். அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, கேவலம் என்னவென்றால் கவலைப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் இறைவன் எங்களிடத்திலே கேட்கின்றான், ஆனால் நாங்கள் எங்களுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, எனக்கு பாவமே கிடையாது, நான் சுத்தவாளி போன்று நாங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். அதிகமானவர்களுக்கு ஃபஜ்ருடைய தொழுகைக்கு அதான் கூறி இக்காம சொல்லப்படக்கூடிய நேரத்திலே தான் எழக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்பின் இஸ்லாமிய சோழர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு தெளிவான அழகான ஒரு மார்க்கத்தில் இருந்து கொண்டு, இவ்வளவு தெளிவான ஒரு வழிகாட்டலில் இருந்து கொண்டு, எங்களுக்குரிய வாய்ப்புகளை எல்லாம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹ் இந்த முறையிலே அவனுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால் இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை சோதிப்பதென்றாலும் அது பெரிய ஒரு விடயமாக இருக்காது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மானுடைய பண்புகளிலே 4வது பண்பாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், வல்லதீன யகூலூன ரப்பனஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம் இன்ன அதாபஹா கான கராமா. அந்த ரஹ்மானுடைய அடியார்கள், அந்த அல்லாஹினுடைய அடியார்கள் கூறுவார்கள், யா அல்லாஹ், நரகத்துடைய தண்டனையை விட்டும் எங்களை திருப்பிவிடு, நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு. அந்த நரகத்துடைய தண்டனை அது நிரந்தரமானது. இந்த மனிதன் நுழையக்கூடிய இடங்களில், மனிதன் தங்கக்கூடிய இடங்களிலேயே மிக கெட்டது, மிக மோசமானது அந்த நரகம் தான். யா அல்லாஹ், அந்த நரகத்தை விட்டும் எங்களை பாதுகாத்து விடு, எங்களை தூரமாக்கிவிடு என்பதாக அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ரஹ்மானுடைய அடியார்கள் எப்பொழுதுமே நரகத்தை தங்களுடைய கண் முன்னே வைத்துக் கொள்வார்கள். நரகம் என்னை அழைத்து கொண்டிருக்கின்றது, நரகம் என்னை விழுங்கப் போகின்றது என்பதாக எண்ணி எண்ணித்தான் ஒவ்வொரு கணமும் தங்களுடைய வாழ்க்கையை கழிப்பார்கள். ஒரு பாவம் செய்வதற்கு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, தொழுகையை விடுவதற்கு நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே, தொழுகாமல் தூங்குவோம் என்று நினைக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அவனுடைய கற்பனையிலே முதலாவது வரும் என்ன, தொழுகையை பிற்போட்டால் அல்லாஹ் நரகத்திலே போடுவான், நான் போய் பேசினால் அல்லாஹ் நரகத்திலே போடுவான், அவனை பற்றி புறம் பேசினால் அல்லாஹ் நரகத்திலே போடுவான், அவனை பற்றி கோல் செலுத்தியிருந்தால் அல்லாஹ் நரகத்திலே போடுவான் என்று ஒவ்வொரு கணமும் அவன் கண்ணுக்கு எதிரே நரகத்தை வைத்து கொண்டு நரகம் தன்னை அழைக்கிறதை போன்று எண்ணி எண்ணித்தான் ஒரு மனிதன் இப்பா ரஹ்மானுடைய அடியார்கள் இருப்பதாக இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடிய ஒரு துவா, ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஒகனா அதா பண்ணார். யா அல்லாஹ், இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நல்லவைகள் எனக்கு தந்துரு, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தையும் எனக்கு தந்துரு யா அல்லாஹ். ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா, மறுமையிலே நீ ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நல்லவைகள் அனைத்தையும் எனக்கு தந்திரியா அல்லாஹ். கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் கூறுவார்கள், ஓகேனா அதா பண்ணார், யா அல்லாஹ் நரகத்துடைய தண்டனை விட்டு என்ன பாதுகாத்திரியா அல்லாஹ். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையிலும் கடைசி இருப்பில் அத்தகையா தோதினதன் பின்னால சலாம் கொடுக்க முன்னால நான்கு விஷயங்களை விட்டு அல்லாஹுடத்திலே பாதுகாப்பு தேடுவார்கள். ஐந்து நேர தொழுகையிலேயுமே செய்வார்கள். முதலாவது அதிலே அல்லாஹுடைய தூதர் எதை விட்டும் பாதுகாப்பு தேடுவார்ன்னு சொன்னால், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபி ஜஹன்னம், யா அல்லாஹ் நரகத்துடைய தண்டனையை விட்டு உன்னிடத்தை பாதுகாப்பு தருகின்றேன், நரகத்தை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் தொழுகையில, ஒவ்வொரு நாளும் ஐந்து நேர தொழுகையிலும் கடைசி அத்தஹியாத்தில் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிவிட்டு தான் சலாம் கொடுப்பார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, நரகத்துடைய தண்டனை என்பது மனிதனுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்டது. நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகள் இருக்கிறதே, அதில் மிக இலேசான தண்டனை, தண்டனைகளிலேயே மிக இலேசான தண்டனை நெருப்பினால் கொடுக்கப்படக்கூடிய தண்டனை. அந்த நெருப்பு எந்த அளவு காரமானது என்று சொன்னால், இந்த உலகத்திலே நாங்கள் மூட்டக்கூடிய நெருப்பு இருக்கின்றதே, இந்த நெருப்பை விட 69 மடங்கு அதிகமானது. நாங்கள் மூட்டக்கூடிய நெருப்பு இருக்கிறதே, இது நரகத்துடைய நெருப்பில் 1/70 என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்னு சொன்னால், இந்த உலகத்துடைய உலகத்துடைய நெருப்பு எங்களுடைய மேனியிலே படும் போதே பொறுக்க முடியாத நாங்கள், அந்த நெருப்புக்கே பொசுங்கி போகக்கூடிய நாங்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நரகத்துடைய நெருப்பு எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும், அந்த நரகத்துடைய நெருப்பு எவ்வளவு காரமானதாக இருக்கும், அந்த நரகத்திலே ஒரு மனிதனுக்கு இறைவன் சுபஹானஹு வ தஆலா நெருப்பிலான ஒரு செருப்பை அணிவிப்பான், அந்த செருப்பை அவன் அணிவதற்குள்ளே அணிவதன் மூலமாக அவனுடைய உச்சன் தலையிலிருந்து முழுமையாக அவ்வாறே கரைந்து வழிந்து விடும் என்பதாக, உருகி வழிந்து விடும் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறான்னு சொன்னால், எவ்வளவு பயங்கரமான நெருப்பாக இருக்கும். இதுதான் நரகத்தில் இருக்கக்கூடிய தண்டனைகளில் மிக இலேசான தண்டனை. இந்த இலேசான தண்டனையே இவ்வளவு காரமானதாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அந்த நரகத்துடைய நடுத்தரமான மேலான தண்டனைகள் எவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும். அதனால் தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடிக்கடி தினந்தோறும் ஐந்து நேர தொழுகையிலுமே நரகத்தை விட்டு கபருடைய வேதனையை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, ரஹ்மானுடைய அடியார்களுடைய பண்புகளை ஐந்தாவது பண்பாக இறைவன் கூறுகின்றான், والذين اذا انفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما. அவர்கள் செலவழித்தால், அவர்கள் செலவழித்தால், தன்னிடத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களை கொடுத்தால், செலவழித்தால், அதிலே இரண்டு பண்புகளை கையாள்வார்கள், இரண்டு குணங்களை விட்டும் அவர்கள் தூரமாக நடுநிலைமையாக இருப்பார்கள். ஒன்று, அதிலே வீண் விரயம் செய்ய மாட்டார்கள். அதிலே என்ன செய்ய மாட்டார்கள், வீண் விரயம் செய்து அளவு கடந்து செலவழிக்க மாட்டார்கள். அதே போன்று கஞ்சத்தனப்படவும் மாட்டார்கள். வீண் விரயம் இல்லை என்று கூறியதன் பின்னால் ஒரு கூட்டம் நினைப்பார்கள், அப்படி என்று சொன்னால் வைத்துக் கொள்வோமே, சேமித்துக் கொள்வோமே, 5 வருஷத்துக்கு 6 வருஷத்துக்கு குடும்பத்தை ஓட்டுவதற்கு, நாங்கள்லாம் வெளிநாட்டில் இருக்கிறோம், ஒரு 10 வருஷத்தை சம்பாரிச்சுட்டு போனால் தான் என்ன செய்யலாம், நிம்மதியாக நாட்டில் ஒரு 10 வருஷத்துக்கு இருக்கலாம், குடும்பத்தை ஓட்டலாம், அதுக்கு பின்னால் நடக்கிறத பார்ப்போம் என்று அப்படி சேகரிக்க சொல்லி கூட என்ன செய்யலை, இஸ்லாம் சொல்லலை. சம்பாதிக்கலாம், ஒரு மனிதனுக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம், கோடான கோடி சம்பாதிக்கலாம், ஒரு நாள் கணக்கு லட்சக்கணக்கு ரியால் சம்பாதிக்கலாம், அதையும் சம்பாதிக்கலாம். இஸ்லாம் சம்பாரத்தில் எந்த விதியும் இருக்கல, ஆனால் அந்த சம்பாத்தியத்தில் தான் சம்பாரித்த அந்த சொத்துக்களுடைய விடயத்தில் இஸ்லாம் ஒரு வரையறையை வைத்திருக்கின்றது. அதிலே வீண் விரயம் செய்யக்கூடாது, பாவங்களில் செலவழிக்கக்கூடாது, மோசமான காரியங்களுக்கு ஒரு நாளும் உதவி செய்யக்கூடாது, அந்நிய மதங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளுக்கு உதவி செய்யக்கூடாது, இஸ்லாத்திலே இஸ்லாம் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய விதத்தான காரியங்களுக்கு ஒருபோதும் உதவி செய்யக்கூடாது. அவைகளுக்கு உதவி செய்வதும் வீண் விரயம். அவைகளுக்கு உதவி செய்வது நீ பாவத்துக்கு உதவி செய்தது, பாவத்துக்கு உதவி செய்தது உன்னுடைய சொத்துக்களை அல்லாஹ் காட்டித்தராத முறையிலே செலவழித்த குற்றத்திலே பாவியாக மாறுவாய், அதுவும் வீண் விரயம். அதே போன்று ஒரு வேலைக்கு செலவழிக்க வேண்டிய தொகை 500 ரியால் தான் அதுக்கு செலவழிக்க வேண்டும், அடிப்படையில் அதுக்கு 500 ரியால் தான் செலவழிப்போம். ஆனால் என்ன செய்த, ஒரு 700 ரியால் 800 ரியால் செலவழித்தா என்ன செய்யலாம், அடுத்தவங்களை விட எங்களுக்கு கொஞ்சம் சாங்ஸ் முன்னுரிமை இடம் முன்னுரிமை கிடைச்சி அதில் கொஞ்சம் முன்னுரிமைப்பை செல்ல சொன்னால் அதுவும் வீண்விரைந்து தான். அது ஒரு பக்கத்தில் அது லஞ்சமாக கருதப்பட்டாலும் இன்னொரு பக்கத்தில் அது என்ன செய்யும், வீண்விரைமாகத்தான் கருதப்படும். நபிகளா இறைவன் சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண்விரயம் செய்யக்கூடியவங்க அவர்கள் சைத்தானுடைய தோழர்கள் என்பதாக, சைத்தானுடைய சகோதரர்கள் என்பதாக இறைவன் சுபஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான். அதே போன்று வீண்விரயம் எப்படி கூடாதோ அதே போன்று எங்களிடத்த கஞ்சத்தனமும் இருக்கக்கூடாது. விசேஷமாக பணக்காரர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் கஞ்சத்தனம். யாரு கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ அவங்க பணக்காரர்கள்ட்ட போய் அவர்களிடத்தில் ஏதோ ஒரு சமூக சேவைக்கு அல்லது வேறொரு சகோதரோட கஷ்டத்துக்கு இன்னொரு சகோதரி நோய்க்காகவே நீ போய் உதவி கேட்டால் அவர் பாடுற உலோபித்தனத்தை பார்த்தா, அவர் பாடுற கஷ்டத்தை பார்த்தா, எங்கள்கிட்ட இருக்க வேண்டிய காசெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துட்டு வருவாமோ என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவர் கஷ்டம் பாடுவார். இதுதான் பணக்காரர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பண்பு. கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது, அதே போன்று லோபி அதே போன்று வீண்விரயம் இருக்கக்கூடாது. இந்த இரண்டுக்கும் மத்தியிலே தான் அவர்கள் செலவழிப்பார்கள் என்பதாக நபி இறைவன் சுபஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வீண்விரயம் என்று பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதன் நல்ல விடயங்களுக்கு அதிகமாக செலவழிப்பது, நன்மையான காரியங்களுக்கு, ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அல்லது முஸ்லீம்களுடைய பொது தேவைக்கு உதவி செய்வது, அதிலே தேவையான அளவு எவ்வளவு செலவழித்தாலும் அது வீண்விரயமாக கருதப்பட மாட்டாது. சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் அள்ளி அள்ளி செலவழிக்கக்கூடியவர்கள் அறிந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் போட்டி போட்டுக்கொண்டு செலவழிப்பார்கள். எந்த அளவு என்று சொன்னால், ஒரு முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யுத்தத்திற்காக வேண்டி உதவி கேட்கிறார்கள், உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்பதாக. அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அள்ளி அள்ளி கொட்டினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கக்கூடிய இந்த கொடையை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொன்னார்கள், இதுக்கு பின்னால உஸ்மான் எந்த இபாதத் செய்யல என்றாலும் அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான். அந்த அளவுக்கு கொடுத்திருக்கிறார்கள். எந்த அளவு சொன்னால், இன்னொரு தடவை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள்ட்ட உதவி கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு உள்ளத்தால நினைச்சிட்டு வராங்க, இன்றைக்கு அபூபக்கரை விட அதிகமாக நான் கொடுத்துருவோம், இன்றைக்கு எப்பொழுதும் அபூபக்கர் என்ன செய்வாரு, அதிகமாக கொடை வளங்கள் கொடுக்கிறாரு, அதிகமாக தான தர்மங்கள் கொடுக்கிறாரு, இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும், அபூபக்கரை விட அதிகமாக நான் கொடுத்து அந்த இடத்த நான் பிடிக்கணும் என்ற மன ஆசையில போறாங்க. அப்படியே அவங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாங்க, எடுத்துகிட்டு போய் அல்லாஹுடைய தூதர்கிட்ட கொடுக்குறாங்க. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு கேட்குறாங்க, உமரே வீட்டில் என்னத்தை வச்சுட்டு வந்தீங்க, இவ்வளோ அதிகமான சாமான்களை கொண்டு வந்திருக்கீங்க, வீட்டில் என்னத்தை மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கீங்க. அந்த நேரத்தில் கூறுகிறார் அல்லாஹுடைய தூதரே, இது போன்ற ஒரு பகுதியை வச்சுட்டு வந்திருக்கிறேன். அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹுன்னு கேட்குறாங்க, அபூபக்கரே வீட்டில் என்னத்தை மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கிறீங்க. அந்த நேரத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹுன்னு கூறுகிறார்கள், அல்லாஹுடைய தூதரே, அல்லாஹுடைய தூதரையை மாத்திரம்தான் மிச்சம் வச்சுட்டு வந்திருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், இதுக்கு பின்னால் அபூபக்கரை முந்தையிடாதே. சஹாபாக்கள் அவ்வளவு போட்டி போட்டார்கள், தான தர்ம அல்லாஹுடைய தூதர் ஒரு விஷயத்துக்கு உதவி தேவை என்று கூறினால் அதிகமாக கொடுப்பார்கள். எந்த அளவு சொன்னால், ஒரு கூட்ட நபிகளாருடைய மஜ்லிஸுக்கு வருகின்றார்கள், ஆடையிலே குறையான ஆடை அணிந்து கொண்டு காலில் செருப்பில்லாமல் கஷ்டமான நிலைமையில வாராங்க. ஒரு கூட்டம் அல்லாஹுடைய தூதர்கிட்ட உதவி கேட்டுக்கொண்டு அந்த நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கூறுகிறார்கள், உங்களால் முடிந்த உதவி இவர்களுக்கு செய்யுங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கள் சில ஒரு சஹாபி எந்த அளவு சொன்னால் தன்னுடைய ஆடையை அப்படியே தூக்கி பிடித்து கொண்டு அதில் பல சொத்து சல்லிகளை காசிகளை சேர்த்துட்டு வந்து நபியுடைய மஜ்லிஸில் கொண்டு வந்து போடுறாங்க. அந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் சன்ன ஃபில் இஸ்லாமி சுன்னத்தன் ஹசனதன், அதாவது யார் இந்த உலகத்தில் நல்ல ஒரு விடயத்துக்கு வழிகாட்டுகிறார்களோ அவருக்கு பின்னால் யார் யாரெல்லாம் அவரை பார்த்து செய்கிறார்களோ அத்தனை பேருடைய கூலியும் அவருக்கு கிடைக்கும் என்பதாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் ஒருமுறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஜ்லிஸுக்கு ஒரு மனிதர் வருகின்றார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் எங்களுக்கு சொத்துக்களை தந்திருந்தால், எங்களுக்கு சொத்துக்களை சுகங்களை தந்திருந்தால் அவைகள் மனிதன் அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். சொத்துக்களை முடக்கி வைப்பதோ அல்லது சேமித்து வைப்பதோ அல்லாஹ் எதிர்பார்க்கல. அதே போன்று சொத்துக்கள் இருப்பவன் அவன் ஒரு ஏழைகளை போன்று வாழ வேண்டும் என்று இஸ்லாம் எதிர்பார்க்கல. உனக்கு அல்லாஹ் சொத்தை தந்திருந்தால் அவைகளை வாழ்க்கையில காட்டணும். அல்லாஹுடைய தூதருடைய மஜ்லிஸுக்கு ஒரு மனிதர் வருகின்றார். அந்த மனிதரை பார்த்தா ரொம்ப கஷ்டமான மனிதர் மாதிரி இருக்கிறாரு, கிழிந்த ஆடையோடு வாராரு, ரொம்ப கஷ்டமான நிலைமையில வாராரு. அல்லாஹுடைய தூதரை பார்த்து கேட்கிறாங்க, உன்னிடத்திலே சொத்துக்கள் இருக்கின்றதா என்பதாக கேட்கிறார். அந்த நேரத்தில் அந்த மனிதர் கூறினார், ஆம் அல்லாஹுடைய தூதர், என்னிடத்தில் சொத்துக்கள் இருக்கின்றன. சரி, என்னென்ன சொத்துக்கள் இருக்கின்றன என்பதாக கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் கூறுகிறார், அல்லாஹுடைய தூதரே, என்னிடத்தில் நிறைய ஒட்டகங்கள் இருக்கின்றன, என்னிடத்தில் நிறைய ஆடுகள் இருக்கின்றன, நிறைய மாடுகள் இருக்கின்றன, எனக்கு தோட்டம் இருக்கின்றது, எனக்கு பழங்கள் கொட்டக்கூடிய மரங்கள் இருக்கின்றதாக அடுக்கிக் கொண்டே செல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், உனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய நிஅமத்தை காட்டுவதை அல்லாஹ் விரும்புகிறான். உனக்கு அல்லாஹ் இவ்வளோ வசதியை தந்திருக்கிறான்டா, நீ அதை அனுபவிக்கணும். அனுபவிக்காம ஏதோ எப்பொழுதுமே ஏழைகளை போல எப்பொழுதுமே கிழிந்த ஆடையோட வசதி இல்லாமல் போல வாழக்கூடாது. அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற அனுபவிக்கணும். அனுபவிக்காம இந்த உலகத்தில் என்ன செய்யக்கூடாது, எப்பொழுதும் தான் ஒரு கஷ்டவாளி மாதிரி வாழக்கூடாது. ஆனால் அவைகளும் என்ன செய்யக்கூடாது, வீண் விரயம் செய்யக்கூடாது. அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் அல்லாஹ் காட்டி தந்த முறையிலே அல்லாஹ் விதித்திருக்கக்கூடிய வரம்புக்கு உட்பட்டு நாங்கள் அவைகளை பயன்படுத்த வேண்டும் என்பதை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா மேற்கண்ட வசனத்திலே கூறுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதுபோன்று இன்னும் பல பண்புகளை இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வசனத்திலே அடுக்கிக் கொண்டே செல்கின்றான். அப்படியான பண்புகளை படித்து அப்படியான பண்புகளை விளங்கி இறைவன் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் என்று சூரத்துல் ஃபுர்கான்ல 25வது அந்த அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் இருந்து 20 அதாவது இறுதி வசனம் வர 77வது வசனம் வர சொல்லக்கூடிய அந்த பண்புகளை வாசித்து படித்து அப்படியான பண்புகளில் எங்கள்கிட்ட இல்லாத பண்புகளை நாங்கள் கொண்டு வர பார்த்து, அல்லது அந்த ஒரு பண்புமே எங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால், குறைந்ததாக குறைந்தது ஒரே ஒரு பண்பையாவது எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து அந்த ரஹ்மானுடைய அடியாருக்கு சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு முயற்சிப்போமாக. வாஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.